காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. இன்னைக்கு உங்களுடைய நேரது நான் உங்களோட ஹரி. அது மட்டும் இல்லாம நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நம்ம சந்திர சங்கரன் அவர்கள். சோ வாழ்க்கையில வந்து நிறைய கிளிம்சஸ் இருக்குங்க. எல்லா அஞ்சு வரலும் ஒரே மாதிரி இருக்குது கிடையாது. ஏன்னா ஒரு நாள் வந்து சந்தோஷமா இருக்கும், ஒரு நாள் ரொம்ப சோகமா இருக்கும், ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா எவனா எவனும் பண்ணிருப்பான் காண்டாவும். சோ இந்த மாதிரி நிறைய 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 வாக்ஸ் ஆஃப் லைஃப் வந்து நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து குடும்பங்களா இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வச்சு அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை, வீட்டுல என்ன பிரச்சனை, இதை மாதிரி பிரச்சனை 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 தான். சோ இந்த பிரச்சனையை பத்தி தான் நீங்க நம்ம பேச போறோம். சோ பிரச்சனை அப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் அது. சோ பிரச்சனை பத்தி நம்ம சந்திரசங்கரன் அவர் என்ன சொல்றாங்க கேக்கலாம்.
வணக்கம். பிரச்சனை அது இல்லாம ஜனங்கள் மனுஷாலே கிடையாது. பிரச்சனை தான் எல்லாருக்கும் பேசிக் ஆஃப் லைஃபே அதுதாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பரபரப்பா வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா. அதுல பல பிரச்சனைகள் வீட்டில், தெருவில், ஊரில், பக்கத்து வீட்டில், உறவினரில், நண்பர்களிடத்தில், வேலை செய்யும் இடத்தில் என்ன பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, ஏதாவது ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது, தூங்க முடியவில்லை. ஸோ எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்று ஒரு முனிவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்கறான். இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு எங்க பார்த்தாலும் இருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல. ஸோ வீடு காமா இருந்ததுன்னா போனா ஆபீஸ்ல ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை. அது மாதிரி இருக்கும்போது ஒரு சாதாரண நிலையில இருக்கிற ஒருத்தன் வந்து ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்கறான், எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க ஒண்ணு. அந்த முனிவர் என்ன சொல்றார், அப்போ அதாவது வந்து ஈவினிங் டைம், அது மாலை நேரம். முனிவர் அவனிடம் பின்னால் இருக்கும் தோட்டத்திற்கு சென்று எத்தனை மாடுகள் இருக்கின்றன, அவை என்ன செய்து கொண்டிருக்கின்றன என பார்த்து விட்டு வா என்றார். சென்றவன் திரும்பி வந்து 100 மாடுகள் இருக்கும் சாமி, எல்லா மாடுகளும் நின்று கொண்டு இருக்கின்றன என்றான். நல்லது, உனக்கு இன்னைக்கு ஒரு சின்ன வேலை தருகிறேன், நீ அந்த 100 மாடுகளையும் தூங்கவை. அந்த 100 மாடுகளும் தரையில் படுத்து ஓய்வானவுடன் அங்கே பக்கத்திலே இருக்கிற சின்ன ஓய்வறையில் நீ போய் படுத்து தூங்கலாம். 100 மாடுகளும் படுக்கணும், அதுதான் முக்கியம். சோ சரியா, இந்த வேலையை முடிச்சிட்டு காலையில் திரும்பி வா, அப்பொழுது உனக்கு நான் விடை தருகிறேன் என்றார். சரி ஐயா என்றவாறு தோட்டத்திற்கு போனவன் இரவெல்லாம் இருந்துவிட்டு கண்களில் தூக்கமின்றி காலையில் களைப்புடன் திரும்பி வந்து, ஐயா இரவு முழுவதும் நான் தூங்கவே இல்லை என்றான். உடனே அந்த முனிவர், ஏன் என்ன ஆச்சு என்று கேட்கிறார். அப்பொழுது 100 மாடுகளையும் படுக்க வைக்க படாத பாடுபட்டேன், சில மாடுகள் தானாகவே தரையில் படுத்து விட்டன, சில மாட்டை நான் மெனக்கெட்டு படுக்க வைத்தேன், ஆனால் அனைத்து மாட்டையும் என்னால் ஒரே நேரத்தில் என்னால் படுக்க வைக்க முடியவில்லை. சிலது படுத்தால் சிலது எழுந்து கொள்கின்றன. அனைத்து மாட்டையும் ஒட்டு மொத்தமாக படுக்க வைக்க முடியவில்லை சாமி, அதனால் நான் தூங்குவதற்கு போகவே இல்லை, இரவு முழுவதும் தூங்கவே இல்லை என்றான். முனிவர் சிரித்தபடியே, இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் பிரச்சனையை முடிப்பது என்பது மாடுகளை படுக்க வைப்பது போல. சில பிரச்சனைகள் தானாக முடிந்துவிடும், சிலவற்றை நாம் மெனக்கெட்டு முடித்து விடலாம், ஆனால் சில பிரச்சனைகள் முடிந்தால் வேறு சில பிரச்சனைகள் புதிதாக எழலாம். அனைத்து பிரச்சனைகளும் முடிந்தால்தான் நிம்மதியாக தூங்குவேன் என்றால் இந்த உலகத்தில் யாராலும் தூங்க முடியாது. பிரச்சனைகள் அனைத்தும் எப்போது முடியும் என கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. தீர்க்க முடிந்தவற்றை தீர்த்துவிட்டு மற்றவற்றை கடவுளின் கைகளில் அல்லது காலத்தின் ஓட்டத்தில் ஒப்படைத்து விட்டு உனக்கான ஓய்வறையில் நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள். அது ஒவ்வொருத்தரும் அதை செய்யணும். ஏன், பிரச்சனை முடிஞ்சாதான் தூக்கம்னா எவனாலையும் தூங்க முடியாது.
ஆமா, கண்டிப்பா.
முனிவரை வணங்கிவிட்டு சென்றவன் சில நாள் கழித்து வந்து முனிவரிடம், என்னால் தீர்க்க முடிந்த சில பிரச்சனைகளை தீர்த்து விட்டேன், தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளை கடவுளுடன் ஒப்படைத்து விட்டேன், இப்போதும் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது என்றாலும் நான் நிம்மதியாக படுத்து உறங்குகிறேன் என்றான். சோ இதன் மூலமா என்ன நமக்கு சொல்ல வராருனா, வாழ்வில் பிரச்சனைகள் என்பது 100 மாடுகள் போன்றது. அனைத்தும் ஒரே நேரத்தில் படுப்பதற்கான வாய்ப்பு குறைவு, ஒவ்வொன்றும் படுப்பதற்கான காலம் உள்ளது, அப்படியே நமக்கான பிரச்சனைகள் தீர்வதற்கான காலமும் உள்ளது. ஆகவே சிலவற்றை இறைவனை பிரார்த்தித்து அவற்றை காலத்தின் கரங்களில் ஒப்படைத்து விட்டு வாழ்வில் அமைதியாக அமைதியை அனுபவிக்கும் அனுபவிப்போம். வாழ்வு பிரச்சனையாக இருப்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் மனம்தான் காரணம். இந்த சூட்சுமத்தை புரிந்து கொண்டால் சுகமாய் வாழலாம். அறிவோம் தெளிவோம்.
கரெக்ட் தான், பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்கிறது. எல்லாருக்குமே
மாடு மாதிரி எல்லாத்தையும் படுக்க வைக்கணும்னா முடியாது. எல்லா பிரச்சனையும் தீர்ந்தாதான் தூங்குவோம்னா அதெல்லாம் முடியாது.
ஆமா அதுதான். அது திருக்குறள்ல கூட ஒருத்தர் திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல கூட மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்திறன் ஆகுல நீரை பெறன் இருக்காரு. உனக்கு எப்ப எது கரெக்ட் முடியாது அதை பண்ணிட்டு போயிட்டேரா அப்படிங்கிற சொல்றதுல வந்து அது அந்த குறளோட மகிமை வந்து அதெல்லாம் தெரியும். எப்ப எது கரெக்டோ அது கரெக்டா அமையும். நம்மளுக்குன்னு எழுதியிருக்கிறது நிச்சயமா நடக்கும். சோ அதுதான் வந்து பிரச்சனையோட. அப்போ நாங்க என்ன சொல்ல வரோம்னா, பிரச்சனைக்கு வந்து விடையே கிடையாதுங்க, பிரச்சனை இருக்கதா செய்யும், அதை வந்து அப்படியே அதுவே பழகிரும் அப்படிங்கிற சொல்றோம். உங்களுக்காக ஒரு நல்ல பாடல். வெல்கம் பேக். நீ கேட்டுக்கொண்டிருப்பது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. ஒவ்வொரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கான ஒரு விடையை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ இந்த வாரம் வந்து பிரச்சனையை பத்தியே பார்த்துருக்கோம். பிரச்சனைக்கான விடை வந்து அதே பழகிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். உங்களுக்கே அது பழகிருக்கும் கொஞ்ச நாள்ல. ஸோ பிரச்சனையை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு பழகிரும். 100 மாடுகள் மாதிரி ஒவ்வொரு மாடையும் படுக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதே மாதிரி பிரச்சனையும் படுக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப வாரம் ஆனால் வந்து பேசாம விட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு தாட்டு. ஏன்னா நானும் அம்மாவும் வந்து ரொம்ப காலமாவே இந்த அரசியல பத்தி, அரசியல் நையாண்டி வந்து எங்களுக்கு எப்பயுமே உண்டு. நாங்க எப்பயுமே நாங்க வர்றப்போ ரெக்கார்டிங் வரப்போல யாராவது பத்தி பேசிட்டே வரும், எப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானே. இப்ப வந்து ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குங்க, தமிழ்நாட்டுல அரசியல பத்தி, தமிழ்நாடு அரசியல பத்தி பேச வேண்டாம்னு நான் நிறைய விஷயம் நடக்கிறேன், பட் ஆனா பேச வச்சிருக்காங்க. வழக்கம் போல இப்ப ஆளுங்கட்சி வந்து திருப்பி ஆட்சி அமைச்சிருக்கு. ஆட்சி அமைக்கிறதுனா ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க, 9 தொகுதியில் ஜெயிச்சு. ஆனா இப்ப வந்து பாராளுமன்றத்துல வந்து ஆளுங்கட்சியா இருக்கிற அதிமுக வந்து ஒவ்வொரே ஒரு தொகுதியில கூட ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு மந்திரி பதவி கேட்கறதா வந்து கேள்விப்பட்டேன். சோ மந்திரியாய் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பட் ஆனா மந்திரி பதவி கேட்டிருக்காங்க. சோ இந்த மந்திரி பதவியை வச்சு என்ன பண்ண போறாங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன வரப்போகுது, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை சுத்தி நம்ம வந்து கடந்து போய்கிட்டே வர்றோம். சோ ஒரு ஒரு ஆட்சி ஆட்சி அமைஞ்சிருச்சு, மத்திய அரசு வந்து ஆட்சி அமைச்சது மட்டும் இல்லாம ஒரு ரினயசன்ஸ் கொண்டு வரோம், நாங்கள் புதுசா புதிய இந்தியாவை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இதோட போயிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து இதுல வந்து இந்த ஆட்சி அமைஞ்சது அமையாதது அதை பத்தி நான் பேச விரும்பல. ஏன்னா நிறைய பேருக்கு அது பேசினா பிடிக்காது, நீங்க என்ன சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா அப்படின்னு. பட் இருந்தாலும் நான் வந்து எனக்கு ஏன் இந்த ஆட்சியில வந்து ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் வந்து பதவி ஏத்திருக்கிறாங்க. அவங்க வந்து முன்னாடி வந்து ராணுவத்துறை அமைச்சராக இருந்தாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்க மேல வந்து எனக்கு ஒரு மரியாதை உண்டு. ஏன் மரியாதை உண்டுன்னா, அவங்க வந்து ஒரு எங்க ஊரை சார்ந்தவங்க, மதுரைக்காரவங்க, மதுரையில் இருக்கிற ஒரு அய்யங்கார் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து கஷ்டப்பட்டு அவங்க போய் ஜேஎன்யூல ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறப்போ ஸ்டூடெண்ட் இயக்கத்துல இருந்து அதுக்கப்புறம் லண்டன் போய் லண்டன் 32 வயசு வரை லண்டன்ல இருந்து லண்டன்லயுமே ஒரு சேல்ஸ் கேர்லா வேலை பார்த்து திருப்பி இந்தியா வந்து கஷ்டப்பட்டு ஒரு இது எந்த பார்ட்டியா இருந்தாலுமே பிஜேபி பார்ட்டியில இணைந்து அவங்க வந்து ஒரு மினிஸ்டரா இருக்காங்க. அதுவும் வந்து ஒரு தமிழச்சி வந்து ஒரு மினிஸ்டர் ஆயிருக்காங்கிறது வந்து சந்தோஷம் தான். ஏன்னா ஜென்ரலா வந்து நம்ம தமிழர்களுக்கு வந்து ஒரு ஒரு பழக்கம் உண்டு, மத்திய அரசுல வந்து நான் எப்பயுமே வந்து இப்படித்தாங்க நம்ம தமிழர்களை வந்து மதிக்க மாட்டாங்கிறதுக்கு.
முதல் லேடி இல்ல,
இந்திரா காந்திக்கு அப்புறம் இந்திரா காந்தி வந்து பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தமிழச்சி வந்து ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் ஆயிருக்கிறது வந்து, ஏன்னா இது வந்து தொடர்ந்துகிட்டே வரும்னு சொல்லலாம். ஏன்னா பினான்ஸ் மினிஸ்டரா பா சிதம்பரம் அவர்களும் இருந்தாரு, ஏன்னா அவரும் ஒரு தமிழர். சோ இது மாதிரி தமிழர்கள் வந்து பினான்ஸ் மினிஸ்டர், இந்தியாவோட பினான்ஸாவே நம்ம கட்டி காப்பாத்துறோம்ங்கிறது ஒரு பெருமை மிக்க விஷயம் தானங்க. சோ அவங்க வந்து அவங்க நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து ஆந்திராவாசி தேர்ந்தோட வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால அவங்க வந்து ஆந்திராவிலேருந்து எலெக்ட் ஆகி வந்தாலுமே அவங்களோட பேச்சுகள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, லைக் ராகுல் காந்தி வந்து அவங்க உட்காரவே முடியாது ஆப்போசிட்ல பார்லிமெண்ட்ல, அப்படியே டைரக்டாவே பேசுவாங்க. ஸோ அதனால ஒரு போல்டஸ்ட ஒரு உருவனை வந்து இந்த அரசியல்ல வந்து நம்ம நான் பார்க்கறதுல வந்து இப்போ எனக்கு கிரேஸ், எனக்கு என்னமோ அவங்க வந்து ஒரு பிரைம்
மினிஸ்டர் ஸ்மிருதி இரானியும் ரொம்ப
போல்டு. ஸ்மிருதி இரானி கிட்டத்தான் நம்ம ராகுல் காந்தி தோத்தாருங்கிற இப்போ ஒரு நியூஸ் வந்துச்சு.
அவங்களுக்கும் கமல்ஹாசனுக்கும் நடந்த இன்டர்வியூலதான் கமல்ஹாசன் அப்படி ஒரு அடிபட்டு போனாரு.
ஓ சோ நிறைய நிறைய விஷயம் வந்து தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கு. இப்போ என்னன்னா அதிமுக வந்து 38 தொகுதியில ஜெயிச்சு, 38 தொகுதியில ஜெயிச்சாலுமே என்ன கிடைக்க போகுது அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்விக்கு வருது. ஏன்னா போன முறையும் நம்ம 38 பேர் தான் இருந்தாங்க, அங்க 38 பேரும் ஒரே கட்சியை சேர்ந்தவங்க. அங்க போய் எப்பயுமே அமைதியை தான் உட்காந்துருந்தோம். இந்த வாட்டி அந்த அமைதியை தான் அங்க காக்க முடியும். ஏன்னா எந்த விஷயமும் நம்மளால கேட்டு வாங்க முடியாது. பட் ஆனா இந்த மத்திய அரசு வந்து முதல் முதலாக பதவியேற்ற மறுநாளே நிதின் கட்கரி வந்து அவர் வந்து நீர்வளத்துறை அமைச்சர், அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, தமிழகத்துல வந்து ரொம்ப தண்ணீர் பஞ்சத்துக்காக நாங்க கிருஷ்ணாவையும் கோதாவரி இணைத்து கொண்டுறதுக்கான வேலைகளை வந்து நாங்க துவங்குவோம் அப்படிங்கறது வந்து முதல் அனௌன்ஸ்மெண்டா அவங்க பண்ணாங்க. அது வந்து அபிஷியலா பண்ணாங்களோ அன்அபிஷியலா பண்ணாங்களோ, பட் ஆனா அந்த வார்த்தை வர்றது வந்து உண்மையில முக்கியமான விஷயம். அதை வந்து நம்ம எல்லாருமே பாராட்டணும். தமிழர்களுக்கு வந்து இது பெரியார் பூமி. சோ அந்த பெரியார் பூமியில வந்து திருப்பி ஒரு அது வந்து நம்ம இந்துத்துவ அரசியல் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டு வந்துட்டாங்க.
தமிழர்களின் வாக்கு பிஜேபிக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அந்த பிஜேபி என்ன பண்ணும்னா, யாருகிட்ட ஒரு கல்யாணத்துக்கு போறோம், கல்யாணத்துக்கு வந்தவங்களை விட யாரு அங்க வரலங்கிறவங்களை பத்தி தான் சொல்லுவாங்க. ஐயோ அவங்க ஏன் வரல, அவங்க ஏன் வரல, வந்தவங்களை விட்டுடுவாங்க. அது மாதிரி ஓட்டு போட்ட மத்தவங்களை விட்டுட்டு ஏன் ஓட்டு போடல தமிழ்நாடு ஜனம், அந்த மக்கள் ஏன் போடலன்னு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இனிமே அவங்களுக்கு என்ன நல்லது செய்யலாம்னு அதை தான் அவங்க மெயினா செய்வாங்க. சோ இவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா இப்ப நீங்க சொல்ற மாதிரி நிதின் கட்கரி எடுத்ததும் நதி இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்து கொண்டு வர போறாரு சொல்றேன் இல்லையா, அது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்புறேன்.
சோ நம்மள அதை நம்பலாம், உங்களுக்கு ஒரு நல்ல பாடல்.
புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். ஆஹா நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். என் வாசன் ஹே வரவேற்கும் அந்நேரம், உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்டோரம். நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளும் சொந்தம்.
வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டு போய் ஆக்லன் தமிழ் அசோசியன் வழங்கும் மெல்சை. சோ அரசியல், அரசியல் வந்து அரசியல் வந்து ஒரு வாழ்வியல் அப்படிங்கறது மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப எல்லாருக்குமே சின்ன பையன் கூட அரசியல் பத்தி பேசுறான். தமிழ்நாட்டுல எல்லாம் போனீங்கன்னா மதுரையில நான் இப்ப ரீசெண்டா வெக்கேஷன்ஸ் போயிருந்தப்போ நான் என்னன்னா என்னன்னா அப்படின்னு சொல்லி சின்ன பையன் 16 வயசு தான் இருக்கு. அந்த பையன் வந்து அவனுக்கு ஒரு அரசியல் துடிப்பு வந்து வந்துருச்சு. உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல அரசியல் துடிப்பு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியணும் அது என்ன நடக்குது என்ன. ஒரு சிவிக்ஸ் ஒரு பாடமே இருந்துச்சு முன்னாடி, ஹிஸ்டரி அண்ட் சிவிக்ஸ் நான் படிக்கிறப்பெல்லாம். அதே மாதிரி முன்னாடி சின்ன வயசு காலத்துல மாரல் ஹிஸ்டரின்னு ஒரு பாடம் இருந்துச்சு. மாரல் ஹிஸ்டரினா என்னத்தனை வாழ்க்கையில பண்ணணும், வேல்யூஸ் சொல்லி தருது. அதுக்கெல்லாம் இப்ப இல்லைங்க, வேல்யூஸே கிடையாது. எல்லாரும் மனப்பாடம் பண்ணி பாஸ் ஆகி டாக்டரும் இன்ஜினியரும் ஆகி ஓடிட்டே இருக்கும். சோ இதெல்லாம் திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு திட்டம் தான். நீட் எக்ஸாம்ல இந்த வாட்டி தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. போன வருஷம் வந்து நீட்டுக்கான எதிர்ப்பு வந்து பயங்கரமா இருந்துச்சு. இவ என்னடா பிஜேபி ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசாரு நினைக்காதீங்க, நான் சீரியஸாவே சொல்றேன். ஏன்னா இது வந்து நம்ம எப்பயுமே ஒரு ஒண்ணு வேண்டாங்கிறத நினைக்கிறத விட ஒண்ணு ஏத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், அது அதோட மகிமைகள் வந்து கொஞ்ச காலத்துல நம்ம கிடைக்கும். ஏன்னா 60 லட்சம் ரூபாய் நம்ம கட்டி டொனேஷன் கட்டி சேர்க்கிற இடத்துல ஃப்ரீயா கிடைக்குது சீட்டு. சோ நிறைய மாணவிகள், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட எல்லாம் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் அந்த பையன். அந்த பையனோட தங்கச்சி வந்து நீட்ல வந்து 600 மார்க்குக்கு எவ்வளவு 480 485 எடுத்து அவர் ஒரு டாக்டர் ஆக போறான். சோ அது ஒரு சந்தோஷமான விஷயம், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா அமைஞ்சிருச்சு. நிறைய மாணவர்கள் வந்து உண்மையான தகுதி உள்ள மாணவர்கள் வந்து மருத்துவர்கள் ஆவாங்க. டூப்ளிகேட் டாக்டர்ஸ் எல்லாம் இனிமேல் இருக்க மாட்டாங்கிறதுக்கு இது ஒரு ஒரு நல்ல இதுன்னு நினைக்கலாம். அது மட்டும் இல்லாம அரசியல் வந்து தமிழகத்துல வந்து நிறைய மாற்றங்கள் வரணும் அப்படிங்கறது வந்து மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு நினைச்சிட்டே தான் ஒவ்வொரு அரசியல்லையும் ஓட்டு ஒவ்வொரு எலெக்ஷன் டைத்துலயும் இந்த வாட்டி நீங்க வேணாண்டா எப்படியாவது மாத்திருந்தா அப்படிங்கிறது நினைப்போம். ஆனா கடைசியில திருப்பி ஜெயிக்கிற பக்கமே ஓட்ட போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சிருவோம். சோ இதுதான் வந்து தமிழகத்துல இருக்கிற ஒரு சென்டிமெண்டல் பாலிடிக்ஸ் சொல்றதுதான். எல்லாருமே ரொம்ப சென்டிமெண்டலா பாலிடிக்ஸ் நம்ம அணுகிறோம், அரசியல் வந்து ரொம்ப சென்டிமெண்டலா அணுகிறோம். சோ இப்போ அந்த ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் பிரச்சனை வந்து இப்ப கொடி கட்டி பறக்குதுன்னு கேள்விப்பட்டேன் நானு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள திரும்பி மூட்டல் முதல்ல வந்திருக்கிறாமா. சோ இதெல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ நம்மளுக்கு என்ன வேணும், இந்த இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மக்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமா வந்து அரசியல் வந்து ஒரு நல்லத பாதையில போகாதுங்க. நிச்சயமா நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சியும் சேர்த்தான் சொல்றேன். ஏன்னா எல்லாரும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு அரசியல் தலைவர் என்ன பண்றான், இருக்கிற மொத்த அத்தனை பேரையும் அவன் வந்து அவன் மோசமானவன் அவன் மோசமானவன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறான். அதே மாதிரி எல்லா அரசியலும் பண்றான். அப்போ என்ன தெரியுது, எல்லாருமே மோசமானவனுக்கு தான். சோ யாருக்குமே ஓட்டு போட வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். உண்மையில மக்களோட சக்தி வந்து ஒரு விரல்ல இருக்குங்க. ஒரு விரல் புரட்சின்னு ஒரு பாட்டு வேற வந்துச்சு, இப்ப அதெல்லாம் கேட்டோம், கேட்டுட்டுமே நம்ம தப்பதான் பண்ணோம். சோ எப்பயுமே நம்மளுக்கு தேவையானது வந்து எப்படி நம்ம வாங்க முடியும்னா ஓட்டு போட்டு தான். அந்த ஓட்டோட மகிமை வந்து யாருமே புரியறது கிடையாது. நான் வந்து எங்க ஏரியால வந்து நான் வந்து காலேஜ் முடிச்சு கொஞ்ச நாள் வீட்டுல இருக்கிறப்போ அப்புறம் இடைத்தேர்தல் வந்துச்சு எங்க ஏரியால. அப்போ வந்து என்ன பண்ணனா வீட்டுக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. எனக்கே தெரியும், ஓப்பனா தெரியும் பணம் கொடுக்குறாங்க. நாங்க என்ன பண்ணோம்னா உண்டியல் வச்சோம். உண்டியல் வச்சு அந்த 5000 பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி அவன்கிட்ட திருப்பி கொடுத்தோம். கொண்டு போய் எனக்கு வேணாம் அவங்க காசு அப்படின்ட்டு. ஏன்னா நாங்க என்ன சொன்னோம்னா, என் வீட்டு வாசல சாக்கடை கிடைக்குதுன்னா நீ வரமாட்டேன். இதே இது நான் எனக்கு நான் வந்து உனக்கு ஓட்டை போட்டு உனக்கு கவுன்சிலர் ஆக்கணும்னா நீ வரப்போ உனக்கு சட்டை பிடிச்சி கேள்வி கேட்கலாம். ஏன்னா அவன் வந்து ஒரு வேலைக்காரன் தான். நம்ம ஓட்டு போட்டு ஒரு வேலைக்காரன் தேர்ந்தெடுக்கிறோம், அந்த வேலைக்காரன் அவங்களை வேலை பார்க்கணும். அதுதான் அவனோட வேலை. நம்ம என்ன நினைக்க முடியும், கவுன்சிலர் அடியோ அவங்க கிட்ட பேச்சு வச்சு கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து உண்மையிலே தமிழகத்துல மாற வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பயம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து கொண்டு வந்துட்டானுங்க. சோ இந்த பயத்தெல்லாம் போக்கிட்டு இனிமேல் வரும் தேர்தல்னாலும் நம்மளுக்கான வாக்க நம்ம தைரியமா கொண்டு போய் போடணும். யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்கிற முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கிறதுல பாக்கணும். சோ தொடர்ந்து அடுத்த வாரம் உங்களோட நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கலாம். அரசியலை பத்தி காரசாரமா நிறைய இந்த வாரம் பேச நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபீட்பேக்கும் இந்த பேஸ்புக்ல நீங்க தெரிவிக்கலாம். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க ஹரி. அது மட்டும் இல்லாம
சந்திரசங்கர்
டாடா பாபாய்.
தலைவன் கூட நீ மலர்ந்த சிறந்த பயனை நீ
கொண்டிருந்தது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை 4272758266 என்ற எண்ணில் திரு வை ரவீந்திரன் அவர்களிடம் தெரிவிக்கலாம்.
You can also listen to this program at www.planetaudio.org.nz/melissai.